நமஸ்காரம். 14 லோகங்களை பத்தியும் கிரகங்களை பத்தியும் ஒரு கேள்வி வந்திருந்தது, விடை கூறுகிறேன். பூமண்டலம், நாம் இருக்கிறது பூமி, நடுலோகம், இதோடு சேர்த்து மேலுலகங்கள் 7, இதற்கு கீழ் இருக்கக்கூடிய உலகங்கள் 7, ஆக மொத்தம் 14 லோகங்கள். இது ஒரு கிராஃப்ல போட்டுக்கிறீங்கன்னா ஒய் ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்க, மேலிருந்து கீழ் இல்ல கீழிருந்து மேல். அப்ப எது எக்ஸ் ஆக்சிஸா இருக்கும்? நம்ம பூமி தான் நடுவில் இருக்கு. மேலும் கீழுமாக 14 லோகங்கள், நடுவில் இருக்கிறது பூமி. இந்த பூமண்டலத்தையே தான் 7 தீபங்களாக பிரித்துள்ளனர். ஒவ்வொரு தீபமும் ஒரு சர்க்கிள், ஒரு வட்டம். ஒரு தீபத்தை சுத்தி கடல் இருக்கும், மீண்டும் அந்த கடலை சுத்தி அடுத்த தீபம் இருக்கும். இப்ப நாம நடுவில் இருக்கிறது ஜம்பூ தீபம்னு பெயர். இதை சுத்தி இருக்கிறது உப்புக்கடல், குஷத்வீபம், பிளக்ஷத்வீபம், கிரௌஞ்சத்வீபம், ஷால்மலி தீபம். இப்படி அடுத்தடுத்து எல்லாமே எக்ஸ் ஆக்சஸ்ல இருக்கு. அடுத்த கேள்வி, இப்ப கிரகங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்றமே, அதெல்லாம் எங்க இருக்கு? ஜம்பூ தீபத்துக்குள்ள இருக்கா? இது கேட்கச்சேவே கொஞ்சம் மாற்றி யோசிங்க. கிரகங்கள்னு இருக்கிறது உயர உயர மேல இருக்கு, ஆனா நாம ஜம்பூ தீபம்னு சொல்லிட்டு இருக்கிறது கீழே பிளாட்டா இருக்கிறது. அதனால இந்த தீபங்கள்ங்கிறதெல்லாம் பூமண்டலத்தோட சரி, ஆனா அடுத்தடுத்து மேல போகத்தான் சந்திரமண்டலம், சூரிய மண்டலம், இந்திரலோகம், பிருஹஸ்பதி லோகம், அதெல்லாம் மேல மேல இருக்கிறது. அதனால மேல இருக்கிற பிளானட்ஸுக்கும் இந்த தீபங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. இதெல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு, அதெல்லாமே ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு. அடுத்தது சிவலோகம், கைலாசம் அப்படின்னு சொல்றாளே, ரெண்டும் ஒண்ணுதானா? ஆமாம், கைலாசம்ங்கிறது மலை, அங்க இருப்பது சிவலோகம். அந்த லோகம் இருக்குன்றதையும் விஷ்ணு புராணம், சிவபுராணம், எல்லா புராணங்களும் ரொம்ப தெளிவாக கூறுகின்றன. இப்ப சைவர்களை பொறுத்த வரைக்கும் முக்தி அடையிறதுன்னு சொல்றது சிவலோக பிராப்தி, வைணவர்களை பொறுத்த வரைக்கும் முக்தி அடையிறதுன்னு சொல்றது விஷ்ணுலோகம்ங்கிற வைகுண்ட பிராப்தி. ஆனா நம்ம பாரத தேசத்தில் ஹிமாச்சலத்திலேயே கைலாசம்னு சொல்றமே, அப்ப அது என்னன்னால் அந்த சிவலோகம் அந்த கைலாசம் எதுவோ அதனுடைய ஒரு பிரதிநிதியாக நம்ம பாரத பூமி புண்ணிய பூமிங்கிறதுனாலே இங்கது காணப்படுகிறது. ஆனா முக்தி அடைந்த சிவலோகம்னு சொல்றது அது மிக உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ளது. அப்புறம் கடைசியில கேள்வி, பிரளயம் வந்த விற்பாடு பகவான் எங்க இருப்பார்? மறுபடியும் சிருஷ்டிக்க தொடங்கும் போது எங்க இருக்கிறார்? அது பிரளயமோ சிருஷ்டியோ, எல்லா காலத்திலும் பகவான் எங்கும் நிறைந்துதான் இருப்பார். சர்வ வியாபகன்னு சொல்றோம், எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைஞ்சிருக்கார். ஆனா இப்ப இருக்கிற கோவில் குளம், இப்ப இருக்கிற உருவங்கள், அவதாரங்கள், அதெல்லாம் அப்ப மக்களுக்கு தெரியாம மறைச்சுட்டு வெறுமை எல்லா இடத்திலையும் நிறைந்து மட்டும் இருப்பார், எந்த உருவத்தையும் வெளிக்காட்ட மாட்டார். பார்க்கடல் அத்தனையும் சுருங்கிடும், அதெல்லாமும் இருக்காது. ஏன்னா பார்க்கடல்ங்கிறதும் இந்த தீபத்தை சுத்தி இருக்கிற ஒரு கடல், எக்ஸ் ஆக்சஸ்ல தான் பூமண்டலத்தில் இருக்கு. அதெல்லாமும் பிரளய காலத்தில் சுருக்கம் அடைந்து பிரம்மத்தோட ஒட்டி கொள்ளும். அதுக்கப்புறம் பகவான் படைப்பு ஆரம்பிக்கும் போது க்ஷீரோதசாயி என்ன வியூகமூர்த்தியாக முதல்ல தன்னை ஆக்கிக்கிறார். சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர்கள்னு சொல்லுவார். சங்கர்ஷணங்கிற பகவான் தான் அழிப்பார், பிரத்யும்னன் படைக்கிறார். அதனால தன்னை பிரத்யும்னாக ஆக்கிக்கொண்டு அந்த உருவத்திலிருந்து தான் ஜெகத்தை படைக்கிறதுக்கு தொடங்குறார். அப்ப வியூகத்தில் சயனிச்சிருக்கிற பகவானுடைய நாபியிலிருந்து பிரம்மா தோன்றுகிறார். அந்த பிரம்மா மேற்கொண்டு லோகத்தை சிருஷ்டிக்கிறார். ஆனால் இப்ப சேர்த்து பார்த்தீங்கன்னா பூமி அதில் இருக்கிற ஏழு தீபங்கள்ங்கிறதெல்லாம் எக்ஸாக்சிஸ்ல இருக்கு. அதே சுவஹா மகா ஜனஹா தபஹா சத்தியலோகம் கீழ அத்தல சுத்தல வித்தல ரசாத்தலம் இதெல்லாம் ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு. கிரகங்கள் அத்தனையும் மேல மேல இருக்கு, பக்கவாட்டில் இல்லை. பகவான் இது இத்தனையுமே வியூகம்ங்கிற நிலையை எடுத்துக்கொண்டுதான் படைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் பாகவத புராணத்திலையும் ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. பல உபன்யாசங்களையும் நீங்க கேட்டிருப்பீள். இது கேட்க கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அண்டங்களுடைய வர்ணனம், பூகோள வர்ணனம், கிரகங்களுடைய வர்ணனம். நாம இப்ப ஜம்பு தீபத்தில் இருக்கோம். பக்கத்து பக்கத்தில் இருக்கிற தீபத்தில எல்லாம் என்ன செடி கொடிகள் மரங்கள் இருக்கு, என்ன பிராணிகள் இருக்கு, எந்த தேவர்கள் இருக்கா, பகவான் எந்த உருவத்தோடு இருக்கார் அப்படிங்கறதெல்லாம் கூட ரொம்ப விளக்கமா சொல்லப்பட்டிருக்கு. அவசியம் எல்லாரும் படிக்கணும்.